சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 25, 2021. தலைப்பு: நன்றி செலுத்துதல். கோல்டன் உரை. பிலிப்பியர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. பிலிப்பியர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலிருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்தது. சங்கீதம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஏசாயா. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ, எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்தது, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள். குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்தது. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தது. அவர்களை வெளியே அழைத்து வந்தது. ஆண்டவன்மாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். தெசலோனிக்கேயர். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இயேசுவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீ டு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். உலகத்திலிருந்து மறைக்கப்பட்ட ஆனால் கடவுளுக்கு தெரிந்த இரகசிய அழகு மற்றும் அருளில் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள். சுயமரதி, தூய்மை மற்றும் பாசம் ஆகியவை நிலையான பிரார்த்தனைகள். தொழில் செய்யாமல் பழகுங்கள். நம்பிக்கையை அல்ல புரிந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லமையின் காதையும் வலது கையையும் பெறுங்கள். அவர்கள் நிச்சயமாக எல்லையற்ற ஆசீர்வாதங்களை அழைக்கிறார்கள். அன்பே கடவுள், இன்னும் அதிகமாக இருக்கும்படி அவரிடம் கேட்கலாமா? கடவுள் புத்திசாலித்தனம். அவர் ஏற்கனவே புரிந்து கொள்ளாத எதையும் எல்லையற்ற மனதிற்கு தெரிவிக்க முடியுமா? பரிபூரணத்தை மாற்ற நாம் எதிர்பார்க்கிறோமா? நாம் ஏற்றுக்கொள்வதை விட அதிகமாக பொழியும் திறந்த நீரூற்றில் இன்னும் அதிகமாக மன்றாட்டலாமா? சொல்லப்படாத ஆசை அனைத்து இருப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் மூலத்தை நம்மை நெருங்குகிறது. ஏற்கனவே பெற்ற நன்மைக்காக நாம் உண்மையில் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போது நமக்கு கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி மேலும் பலவற்றை பெறுவதற்கு தகுதியடைவோம். நன்றியுணர்வு என்பது நன்றியின் வாய்மொழி வெளிப்பாட்டை காட்டிலும் அதிகம். பேச்சை விட செயல் நன்றியை வெளிப்படுத்துகிறது. நாம் வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்புக்கு நன்றியில்லாதவர்களாக இருந்தும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினால் நாம் நேர்மையற்றவர்களாகவும் நயவஞ்சகர்கள் மீது நமது எஜமானர் கூறும் கடுமையான கண்டனத்திற்கு ஆளாக நேரிடும். அவ்வாறான நிலையில் உதட்டில் விரலை வைத்து நமது ஆசிகளை நினைவு கூர்வதே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனை. இதயம் தெய்வீக உண்மை மற்றும் அன்பிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் மலட்டு வாழ்க்கையின் நன்றியின்மையை நம்மால் மறைக்க முடியாதது. மனித அமைதியின் இழப்பை உணர்ந்தவர் ஆன்மீக மகிழ்ச்சிக்கான வலுவான ஆசைகளை பெறவில்லை. ஞானம் மற்றும் அன்பு எது என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே பரலோக நன்மைக்கான ஆசை வருகிறது. பூமிக்குரிய நம்பிக்கைகள் மற்றும் இன்பங்களின் இழப்பு பல இதயங்களின் ஏறும் பாதையை பிரகாசமாக்குகிறது. புலன் இன்பங்கள் மரணத்திற்குரியவை என்பதையும் ஆனந்தம் ஆன்மீகமானது என்பதையும் உணர்வின் வழிகள் விரைவாக நமக்கு தெரிவிக்கின்றன. அன்புள்ள வாசகரே, இதை நினைத்து பாருங்கள். ஏனென்றால் அது உங்கள் கண்களில் இருந்து சாக்கு துணியை தூக்கிவிடும். மென்மையான இறக்கைகள் கொண்ட புறா உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் துன்ப உணர்வு கோபமாகவும் துன்பமாகவும் கருதும் சூழ்நிலையே காதல் ஒரு தேவதையை அறியாமல் மகிழ்விக்கும். இது அறியாமை மற்றும் தவறான நம்பிக்கை. பொருள்களின் பொருள் உணர்வை அடிப்படையாக கொண்டது. இது ஆன்மீக அழகையும் நன்மையையும் மறைக்கிறது. இது கிறிஸ்தவ அறிவியலின் கோட்பாடு. தெய்வீக அன்பை அதன் வெளிப்பாடாகவோ அல்லது பொருளையோ இழக்க முடியாதது. மகிழ்ச்சியை துக்கமாக மாற்ற முடியாதது. ஏனெனில் துக்கம் மகிழ்ச்சியின் தலைவன் அல்ல. நல்லது ஒருபோதும் தீமையை உருவாக்க முடியாதது. பொருள் ஒருபோதும் மனதை உருவாக்காது அல்லது வாழ்க்கை மரணத்தை ஏற்படுத்தாது. பரிபூரண மனிதன் கடவுளால் ஆளப்படுகிறான். அவனுடைய பரிபூரண கொள்கை பாவமற்றவன் மற்றும் நித்தியமானவன். வாழ்க்கை தன்னிறைவு பெற்றது என்பதை நாம் மறுக்க முடியாதது. மேலும் ஆன்மாவின் நித்திய நல்லிணக்கத்தை நாம் ஒருபோதும் மறுக்கக்கூடாது. ஏனென்றால் மரண உணர்வுகளுக்கு கருத்து வேறுபாடு உள்ளது. கடவுளை பற்றிய நமது அறியாமை, தெய்வீக கொள்கை, இது வெளிப்படையான முரண்பாடுகளை உருவாக்குகிறது. மேலும் அவரை பற்றிய சரியான புரிதல் நல்லிணக்கத்தை மிட்டெடுக்கிறது. ஆன்மாவின் மகிழ்ச்சிக்காக உணர்வின் இன்பங்களையும் துன்பங்களையும் பரிமாறிக்கொள்ள உண்மை நீண்ட காலமாக நம் அனைவரையும் கட்டாயப்படுத்தும். பொருளின் கூற்றுகளை மறுப்பது ஆவியின் மகிழ்ச்சியை நோக்கி, மனித சுதந்திரத்தை நோக்கி மற்றும் உடலின் இறுதி வெற்றியை நோக்கி ஒரு பெரிய படியாகும். பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி உள்ளது. நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து இந்த வழியை காட்டுகிறது. நன்மை, கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பு தவிர வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாதது. வாழ்க்கையின் வேறு எந்த உணர்வும் இல்லாதது மற்றும் புலன்களின் வலி மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுவதை விட உயர்ந்ததாக உயர்வது. பொறுமை, சாந்தம், அன்பு மற்றும் நற்செயல்களில் வெளிப்படுத்தப்படும் கிருபையின் வளர்ச்சிக்கான தீவிர விருப்பத்தின் ஜெபமே நமக்கு மிகவும் தேவை. எஜமானரின் கட்டளைகளை கடைபிடிப்பதும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதும் அவருக்கு நாம் செய்யும் சரியான கடன் மற்றும் அவர் செய்த அனைத்திற்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கான ஒரே தகுதியான சான்று. நாம் தெய்வீக இயல்பை புரிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு நேசிப்பதன் மூலம் விகிதாச்சாரத்தில் கீழ்ப்படிந்து வணங்குவோம். மேலும் சரீரத்தின் மீது சண்டையிடாமல் நம் கடவுளின் ஐசுவரியத்தில் மகிழ்ச்சியடைவோம். மனித சிந்தனை உணர்வு வலி மற்றும் வலியற்ற தன்மை, துக்கம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றின் ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது பயத்திலிருந்து நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையிலிருந்து புரிதலுக்கு புலப்படும் வெளிப்பாடு கடைசியாக மனிதனால் ஆன்மாவால் ஆளப்படும் பொருள் உணர்வால் அல்ல. ஆன்மாவின் தெய்வீக ஆற்றலை உணர்வோம். புதிய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வருவோம். அழிவுகரமான அல்லது பொருள் சக்தியை அழிக்க முடியாது. நாம் தெய்வீக அதிகாரங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவோம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.